Hallelujah. 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 Aagunde deivam irupadam amarndu aarudal adaiyindro. அமைதி பெறுகின்றோ.
உலகமெல்லாம் மாய ஆண்டவரே, நாங்க நம்புகிறவர்கள் எல்லாம் மாயப்பா, ஆனா நீரோ எங்கள் ஆண்டவர், எங்கள் இரட்சகர், எங்களை நேசிக்கிறவர், எங்களை பாதுகாக்கிறவர், எங்களை நடத்தி வருகிறவர் அல்லவா? அதற்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். நிலையற்ற வாழ்வில்லை, நிம்மதி நீங்கப்பா, உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களை தொடர்ந்து நடத்துகிறார். நசரேனா இயேசுவின் நாமத்திலே செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. உட்காருங்க. ஹல்லேலூயா. இயேசு நல்லவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு நல்லவராகவே இருக்கிறார் அல்லவா? நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஒருவர் என்று சொல்லிச்சினால் அது எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார் இல்லையா? மனிதர்கள் மாறிவிடுவார்கள் இல்லையா? உலகம் மாறிவிடும், விஞ்ஞானம் மாறிவிடும், பணம் மாறிவிடும், ஆனால் தேவன் ஒருபோதும் மாறமாட்டார் என்று சொல்லி எங்களுக்கு அவர் சொல்லி இருக்கிறதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. திருப்பிக் கொள்ளுங்கள், 126வது சங்கீதம் 5வது வசனத்தை வாசிங்கள். 126வது சங்கீதம் 5வது வசனத்தை வாசிங்கள்.
கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள்.
கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் எப்படி? கம்பீரத்தோடு அறுப்பார்களா இல்லையா? கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். இந்த பாருங்க, இந்த பூமியில வாழுகிற எந்த மனுஷனாயிலும் கண்ணீர் விடவில்லை என்று சொல்லி சொன்னா அது பொய்யாய் மாறிவிடும் இல்லையா? பல சூழ்நிலைகள் இருக்கலாம், பல காலங்கள் இருக்கலாம், பல நேரங்கள் இருக்கலாம், ஆனால் என் வாழ்க்கையிலே கண்ணீர் வரவில்லை என்று சொன்னால் அது பொய்யாக மாறிவிடும் இல்லையா? அதே நேரத்தில் இன்னும் ஒரு பக்கம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? என் கண்ணீரை யார் காணுவார்கள்? நான் விடுகிற கண்ணீரை யார் அறிந்து கொள்வார்கள்? நான் விடுகிற கண்ணீருக்கு யார் பதில் கொண்டு வருவார்கள்? நான் விடுகிற கண்ணீருக்கு யாரிடத்தில் பதிலை பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி அங்கலாய்க்கிற அல்லாவிட்டால் தேடுகிற ஜனமும் ஒரு பக்கத்தில் இருக்கிறார்கள். வேதத்திலே பல இடத்துல இப்படிப்பட்ட சம்பவங்கள் காணப்பட்டிருக்கிறபடியினால் நான் இந்த நாளிலே உன்னையும் உன் கண்ணீரையும் காண்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார் என்று சொல்லி பேச விரும்புகிறேன். உன்னை தேவன் கவனித்துக் கொண்டு இருக்கிறார் ஐயா. நீ ஒருபோதும் நினைக்க கூடாது என்னை யார் பார்க்க போகிறார்கள், என்னை யார் கவனி. ஐயா, எனக்கு நன்று தெரியும், நன்று தெரியும். நாலு சுவருக்குள்ளே தனியே இருந்து அழுதவர்கள் 1000 பேர், தன் ரூமை போட்டுவிட்டு அழுதவர்கள் ஏராளமான பேர், நான் சந்தித்தவர்கள் அநேகர் இருக்கிறார்கள் தெரியுமா? என்ன செய்வதென்று எனக்கு தெரியல, யாரோடு பேசுவதென்று சொல்லி எனக்கு புரியல, யாரிடத்திலிருந்து பதில் வரும் சொல்லி எனக்கு தெரியல. அதனால ரூமை போட்டுவிட்டு அழுது புலம்பி குளர்ந்தவர்கள் ஏராளம். அதற்கு மேலாக மனிதர்களை நம்பி மனிதரிடத்திலே அழுது ஊட்டினவர்கள் அதைவிட ஏராளம். ஆனால் ஒன்று தெரியுமா? தேவனிடத்தில் இருந்து வரவேண்டிய பதில் அவரிடத்தில் இருந்து வந்தால் மாத்திரமே என்னுடைய கண்ணீர் துடைக்கப்படும் என்பதை நாம் மறுக்க முடியாது. மனிதர்களுக்கும் எல்லை இருக்கிறது, அந்த எல்லையை மாறி மனிதர்கள் கிரியை செய்ய முடியாது. மனிதர்களுக்கு ஒரு எல்லை இருக்கிறது, அதை மாறி ஒரு மனிதன் பதில் கொண்டு வர முடியாது. எல்லா பிரச்சனைகளுக்கும் மண்ணிடத்தில் பதில் இருக்குன்னு சொல்லி ஒரு மனுஷன் நம்பினால் அவன் தன்னைத்தான் ஏமாற்றுகிறவனாக இருக்கிறான். இன்றைக்கு நாம் என்ன நினைக்கிறோம்? அநேகர் பணத்திடத்தில் இருந்து எங்களுக்கு பதில் கிடைக்கும் என்று நினைக்கிறோம். அநேகர் கல்வி இரண்டத்தில் இருந்து எங்களுக்கு பதில், எங்கள் கண்ணீருக்கு பதில் கிடைக்கும் என்று சொல்லி நினைக்கிறோம். அநேகர் என்னது டாக்டர் இடத்தில் இருந்து எங்கள் கண்ணீருக்கு பதில் கிடைக்கும் என்று சொல்லி நாம் நினைக்கிறோம். ஐயா, 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 இவர்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவர் உன் கண்ணீரை துடைத்தாலே ஒழிய யாராலும் உன் கண்ணீரை துடைக்க முடியாது. அநேகர் இருதயத்திலே அழுது கொண்டு இருக்கிறார்கள், அநேகர் கண்ணீர்னாலே அழுது கொண்டு இருக்கிறார்கள், அநேகர் வாழ்க்கை முழுத்திலுமே அழுது கொண்டு இருக்கிறார்கள். அநேகர் நினைக்கிறார்கள் என் வாழ்க்கை கண்ணீரிலே முடிந்து விடுமா? இன்னைக்கு ஆச்சரியமான ஒரு சம்பவம் எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க. ஆச்சரியமான ஒரு சம்பவம், ஏன் தெரியுமா? கண்ணீர் விடுகிறவர்களை பார்க்கிற ஜனங்கள் என்ன விதத்துல பார்க்கிறார்கள் என்று சொல்லியும், அதே கண்ணீர் விடுகிறவர்களை என் ஆண்டவர் என்ன விதத்தில் பார்க்கிறார் என்பதையும் நான் பார்க்க விரும்புகிறேன். ஒரு மனிதன் கண்ணீர் விட்டால் அவனை குறித்து நாம் பலதை சொல்லி விடுவோம், பலதை கதைத்து விடுவோம், பலதை கொண்டு வந்து சிந்திப்போம். ஆனால் என் ஆண்டவர் அதை குறித்து என்ன நினைக்கிறார்? திருப்பிக் கொள்ளுங்கள், லூக்கா 7வது அதிகாரம் 36ல் இருந்து வாசியுங்கள். லூக்கா 7வது அதிகாரம் 36, 89வது பக்கம் புதிய ஏற்பாடு. லூக்கா 7வது அதிகாரம் 36வது வசனத்தில் இருந்து வாசியுங்கள்.
பரிசேயரில் ஒருவன் தன்னுடைய போஜனம் பண்ண வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அவர் அந்த பரிசேயனுடைய வீட்டில் பிரவேசித்து பந்தியிருந்தார். அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவி ஆகிய ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயன் வீட்டில் பந்தியிருக்கிறதை அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்கள் தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமையினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள்.
பரிசேயரில்
ஒருவன் தன்னுடனே போஜனம் பண்ண வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அவர் அந்த பரிசேயனுடைய வீட்டில் பிரவேசித்து பந்தியிருந்தார். அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயன் வீட்டிலே பந்தியிருக்கிறதை அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமையினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து
காண்கிற ஒரு தேவன் இருக்கிறார் என்பதை நீ மறந்துறார். அல்லாவிட்டால் உன் இருதயத்தை கவனித்துக் கொண்டு இருக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதை நீ மறந்துறாத. நீ எங்கிருந்து வந்தாலும் அது பிரச்சனை கிடையாது, ஆனால் ஒருவர் நம் மீது நோக்கமாயிருக்கிறார் என்பதை மறந்து விடாதே. இந்த பெண்மணி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்ததை அறிந்து பரிமள தைலத்தோடு அவர் அண்டை நாடி அவள் செய்த வேலை என்ன தெரியுமா? அவர் அண்டை இருந்து அழு அழுந்து அழுது ஊத்துகிறாள். ஏமா அழுகிறாய்? நான் ஒரு பாவியாகிய ஸ்திரீ, அதனால நான் அழுகிறேப்பா. ஏமா நீ அழுகிறாய்? என்னுடைய பிரச்சனை இவ்வளவு தூரமாக இருக்கிறது, அதனால நான் அழுகிறேன் ஐயா. அவள் செய்த காரியம் என்ன தெரியுமா? அழுது அழுது ஆண்டவருடைய பாதத்தை நினைத்தா. இன்றைக்கு நாம் அநேகருக்கு முன்பாக அழுகிறோம், அநேகருடைய கரத்தை பிடித்து வைத்து அழுகிறோம். ஆனால் தேவனுடைய பாதம் நினைத்தக்கனாக ஒருவரும் அழுவதில்லையே. இன்றைக்கு அநேக டாக்டர்ஸுடைய கரங்களை பிடித்து வைத்து அழுது ஊத்துகிறார்கள். ஐயா நீங்கள் தான் எங்களுக்கு தெய்வம். இன்றைக்கு பட்டதாரிகளையும் அரசாங்கத்தை நம்பியிருந்து அழுது ஊத்துகிறார்கள். நீங்கள் தான் ஏதாவது செய்ய வேண்டும். இந்த பெண்மணி இயேசுவினிடத்தில் வந்ததின் நோக்கம் என்ன தெரியுமா? நான் பாவியாகிய ஸ்திரீப்பா, நான் பாவியாகிய ஸ்திரீ. இயேசு அந்த பெண்மணியை கவனித்துக் கொண்டே இருக்கிறார். அவருக்கு பின்பாக இருந்து அழுது கொண்டு இருக்கிறது அவர் கவனித்துக் கொண்டே இருக்கிறார். ஐயா அம்மா, நீ எங்க நின்று அழுது கொண்டு இருந்தாலும் உன் தேவன் உன்னை கவனித்துக் கொண்டு இருக்கிறார் என்பதை மறக்காத. ஒருவேளை நாம் நினைக்கலாம், பின்னுக்கிருந்து நாம் அழுகிறோம், ஒளித்திருந்து நாம் அழுகிறோம், என் பிரச்சனையை சந்திக்க என் பிரச்சனைக்கு பதில் கொடுக்க எவராலும் முடியாதையா, பாவம் செய்தவர்கள் நித்திர கொள்ள முடியாதையா, பாவம் செய்தவர்கள் சந்தோஷமாய் இருக்க முடியாது, பாவம் செய்தவர்கள் ஆடிப்பாடி தெரிய முடியாது, சமாதானத்தோடு வாழுகிறவர்கள் தான் வாழ முடியும், திறந்த உள்ளத்தோடு வாழுவார்கள். இந்த பெண்மணி இருந்து 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 பார்த்திருப்பா, முடியலப்பா, யாரிடத்தில் எனக்கு பாவத்திற்கு விமோசனம் கிடைக்கும், யார் என் பாவத்தை மன்னிப்பார்கள்? அந்த காலத்திலே நல்லவர்கள் இல்லையா? அந்த காலத்திலே சமயங்கள் இருக்கவில்லையா? அந்த காலத்திலே நம்புவதற்கு எதுவும் கிடைக்கவில்லையா? ஆனா இயேசுவை கேள்விப்பட்ட அந்த மனுஷி ஓடி வருகிறதை நாம் பார்க்கிறோம். என்ன தெரியுமா கொண்டு வந்தாள்? தைலம், விலையுயர்ந்த தைலம். யாருக்கு? இயேசுவுக்கு. விலையுயர்ந்த தைலம் யாருக்கு? இயேசுவுக்கு. நாம விலையுயர்ந்ததெல்லாம் என்னங்க செய்கிறோம், எப்படி வைத்திருக்கிறோம், என்ன செய்கிறோம்? அதில் பின்னுக்கு இன்னும் நல்லா இருக்கிறது இல்லையா, பின்னுக்கு அருமையாக இருக்கிறது இல்லையா? அந்த தைலத்தை கொண்டு வந்ததுக்கே அதுக்கே ஒரு விமர்சனம் இருக்கிறது இல்லையா? ஆண்டவர் எப்படி பார்க்கிறார் என்பதை போதகர் அடிக்கடி சொல்லுகிறது என்னதான், ஆண்டவர் பார்க்க விதமாக பார்க்க கற்றுக்கொள்ளுங்க. எல்லாரையும் எவராயிலை இயேசு எப்படி பார்க்கிறாரோ அப்படி பார்க்க கற்றுக்கொள்ளுங்கள். இல்லையா, இயேசு எங்கேயும் உள்ளுக்கொண்டு வைத்து வெளியொண்டு பார்த்ததாக கிடையாது. இல்லையா, எதை நினைக்கிறாரோ அவர் அப்படியே செய்து விட்டு போவார். திருப்பி வாசிங்க 36வது வசனத்திலிருந்து வாசிங்க, கவனிங்க.
பரிசேயரில் ஒருவன் தன்னுடனே போஜனம் பண்ண வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அவர் அந்த பரிசேயனுடைய வீட்டிலே பிரவேசித்து பந்தியிருந்தார். அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயன் வீட்டிலே பந்தி இருக்கிறதை அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமையினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள். அவரை அழைத்த பரிசேயன் அதை கண்டபோது, இவர் தீர்க்கதரிசியாயிருந்தால் தம்மை தொடுகிற ஸ்திரீ இன்னாளென்றும் இப்படிப்பட்டவள் என்றும் அறிந்திருப்பார். இவள் பாவியாயிருக்கிறாளே என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான்.
இங்க பாருங்க, வந்திருக்கிறார் ஒரு பெண்மணி, அவள் பாவி என்பதை அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். அவள் தன்னை குறித்து நீதியாக நிறுத்தவில்லை. அந்த பெண்மணி வந்து ஆண்டவருடைய பாதத்தை கழுவி விலையுறந்த தைலத்தினால் அவருடைய பாதத்திலே பூசி அவர் அண்டையிலே காத்திருக்கிற பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அறிந்த அழைப்பு பெற்ற தேவனுடைய மனுஷன் கணிக்கிற கணிப்பு இருக்கிறது, அது ஆச்சரியமானவை. இயேசு என் வீட்டுக்கு வர வேண்டும், தேவன் என் வீட்டுக்கு வர வேண்டும், ராஜா என் வீட்டுக்கு வர வேண்டும் என்று சொல்ல அழைத்த மனுஷன் ஆண்டவர் அண்டையில இருக்கிற அந்த பெண்மணியை பார்த்து என்ன சொல்றா தெரியுமா, இவள் பாவியாகி ஸ்திரீ அல்லவா, இவர் தீர்க்கதரிசியாக இருந்தால் இதை அறிந்திருக்க வேண்டுமே ஐயா, இவள் பாவி என்பதை அறிந்திருக்க வேண்டுமே. அவனுடைய கோரிக்கை எல்லாம் பாவியோடு இயேசு எப்படி இருக்க முடியும், அவனுடைய சிந்தனை எல்லாம் அங்கேதான் ஓடுகிறது. இல்லையா, ஒண்ணு தெரியுமா, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பாவிகளை ரட்சிக்கவே வந்தார். பாவிகளோடு உறவாட, பாவிகளோடு பேச, பாவிகளை பரலோகம் கொண்டு போக அவர் வந்தாரே ஒழிய வேற எதற்கும் வரவில்லை. தொடர்ந்து வாசிங்க.
இயேசு அவனை நோக்கி, சீமோனே உனக்கு நான் ஒரு காரியம் சொல்ல வேண்டும் என்றார்.
ஒரு காரியம் சொல்றப்பா கேளு.
அதற்கு அவன், போதகரே சொல்லும் என்றான். அப்பொழுது அவர், ஒருவனிடத்தில் ரெண்டு பேர் கடன்பட்டிருந்தார்கள். ஒருவன் 5 வெள்ளிக்காசும் மற்றவன் 50 வெள்ளிக்காசும் கொடுக்க வேண்டியதாயிருந்தது. கொடுக்க அவர்களுக்கு நிர்வாகம் இல்லாத போது இருவருக்கும் கடனை மன்னித்து விட்டான். இப்படி இருக்க அவர்களில் அவனிடத்தில் அதிக அன்பாயிருப்பான் அதை சொல் என்றார். சீமோன் பிரதி உத்தரமாக, எவனுக்கு அதிகமாய் மன்னித்து விட்டானோ அவனே அதிக அன்பாயிருப்பான் என்று நினைக்கிறேன் என்றான்.
இங்க பாரு, இங்க ஆண்டவர் ஒரு உபமையை டக்குன்னு ஒரு உபமைக்கு வந்துட்டார். பாருங்க ஆண்டவரத்தில் இருந்து பாரு ஐயா, நான் உனக்கு ஒரு காரியத்தை சொல்றேன் கேள். ரெண்டு பேர் கடன் வாண்டினாங்க, ரெண்டு பேருக்கும் திராணி இல்லையா. யாருக்கு தெரியுமா, யாருக்கு ஒருத்தர் பேசுற தெரியுமா, உபமையை விளக்கவா. அந்த பெண்மணியும் பாவம் செய்தால் நானும் பாவம் செய்தேப்பா. என்னத்தான் பேசுறேன், நானும் பாவம் செய்தேன், அந்த பெண்மணியும் பாவம் செய்தாள். இல்லையா, இயேசு என்னை மன்னித்து விட்டார். அந்த மனுஷன் என்ன மன்னிப்பு பெறவில்லை, இந்த மனுஷையும் என்னையும் குறித்து இயேசு எப்படி பேசுகிறார் தெரியுமா, சீமோனே இதுல யார் கூட கடன் வேண்டி இருக்கிறாங்களோ அவங்க ஆண்டவர்ல என்ன செய்வாங்களா, கூட அன்பு செலுத்துவாரா. அதாவது யார் கூட பாவம் செய்து அந்த பாவத்தை மன்னிப்பு பெற்று தேவனோடு வாழுகிறோமோ நாம் என்ன செய்வோமா, தேவன் மீது அவ்வளவுத்துக்கு அன்பா இருப்போம் என்று சொல்லி ஆண்டவர் விளக்குகிறதை பாருங்கள். மனிதனுடைய பார்வைக்கும் இயேசுவின் பார்வைக்கும் வித்தியாசம் எவ்வளவு தூரம் என்று கவனிக்க முடிகிறதா. மனிதன் பார்க்கிற விதமாக பார்க்காதிருங்கள், தேவன் பார்க்கிற விதமாக கற்றுக்கொள்ளுங்கள். தேவன் என்ன சொன்னார், சீமோன் பேதுரு உனக்கு நான் சொல்றேன், இருவர் என்னிடத்தில் கடன் வேண்டினார்கள், இருவரும் பாவம் செய்தார்கள், இருவரையும் நான் மன்னித்து விட்டேன், ஆனால் என்னில் யார் அதிக அன்பு செலுத்துவாங்க தெரியுமா, யார் நிறைய அன்பு செலுத்துவாங்க தெரியுமா, அதிகமாக பாவம் செய்து அந்த பாவ கட்டிலே இருந்து விடுவிக்க முடியாமல் கவலைப்பட்டு கஷ்டப்பட்டு எப்பொழுது அந்த விடுதலையை பெற்றுக் கொண்டாலோ அவள் என்னில் அதிகமாக அன்பு கூறுவாள் ஐயா. இன்றைக்கு உலகம் பாவத்திற்கு பரிகாரம் தேடுகிறது, பாவம் நீங்க வேண்டும், கர்மம் நீங்க வேண்டும் என்று சொல்லி இல்லாத பொல்லாத காரியங்கள் எல்லாம் செய்து குவிக்கிறார்கள். நீ செய்கிற காரியங்கள் எழுந்து நீ செய்கிற காரியத்தினாலே உன் பாவம் மன்னிக்கப்படும் என்று சொல்லி சொன்னவர் யார் ஐயா. அநேகர் நம்புகிறார்கள், நன்மை செய்தால் பாவம் நீங்கிவிடும், சும்மா ஐயா, நல்லது செய்து விட்டால் பாவம் போய்விடும் அப்படின்னு சொன்னா உலகமே மாறிவிடும். உலகத்தில் எவ்வளவோ நல்லவர்கள் இருக்கிறார்கள், ஆனால் பாவம் நீங்கினவர்கள் கிடையாது, பரிசுத்தவான்கள் கிடையாது. தொடர்ந்து வாசிங்கள்.
அவர் சரியாய் நிதானித்தா என்று சொல்லி ஸ்திரீனிடமா திரும்பி சீமோனை நோக்கி, இந்த ஸ்திரியை பார்க்கிறாயே, நான் உன் வீட்டிலே பிரவேசித்தேன், நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை, இவளோ கண்ணீரினால் என் கால்களை நினைத்து தன் தலைமையினால் அவைகளை துடைத்தாள், நீ என்னை முத்தம் செய்யவில்லை, இவளோ நான் உட்பிரவேசித்தது முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்தாள், நீ என் தலையில் எண்ணெய் பூச என் தலையில் எண்ணெய் பூசவில்லை, இவளோ என் பாதங்களில் பரிமள தைலம் பூசினாள். ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே, எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான் என்று சொல்லி அவளை நோக்கி, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார்.
அவளை நோக்கி ஆண்டவர் என்ன சொன்னா தெரியுமா? பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டதப்பா. யாருக்கு? அவரிடத்தில் அதிகமாய் அன்பு கூர்ந்தவர்களுக்கு. யாருக்கு? அவருடைய பாதத்தில் இருந்து அழுது ஊத்தினாலே அந்த பெண்மணிக்கு என்ன சொன்னார் ஆண்டவர்? உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. அடுத்த பக்கம் பாங்க என்ன சொல்றேன்னு சொன்னா, ஆண்டவராய் இயேசுக்கு சுட்ட பாதத்தில் இருந்து கதறி அழுது தன் பாவத்துக்கு விமோசனம் தேடிக்கொண்டு இருக்கிற ஒரு மனுஷி, ஒரு தேவ மனுஷன் செய்ய வேண்டிய எல்லா காரியத்தையும் அவள் செய்தாள் என்பதை அங்கே ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் கவனிக்கக்கூடியதாக இருக்கிறது. இயேசுவுக்கு நாம் செய்ய வேண்டியது எல்லாவற்றையும் ஒரு பாவியாகி இயேசுவை செய்தால் ஐயா. நான் என்ன சொல்றேன் தெரியுமா? நாம் எல்லாம் தேவ மனுஷர்கள் என்று சொல்றோம், தேவனை ஆராதிக்கிறோம் என்று சொல்லுகிறோம். தேவனுக்கு செய்ய வேண்டியவர்களை செய்கிறோமா? அல்லாவிட்டால் செய்கிறவர்களை பார்த்து கணக்கு போடுகிறோமா? நாம் தேவனுக்கு செய்ய வேண்டியவர்களை செய்கிறோமா? அல்லாவிட்டால் அதை மறந்துவிட்டு செய்கிறவர்களை பார்த்து நாம் கணக்கு போடுகிறோமா? ஒரு தேவ மனுஷன் தேவனுடைய சமூகத்தில் விழுந்து கிடந்து கதற வேண்டியது அவசியமே. ஒரு தேவ மனுஷன் தேவனுடைய பாதத்தில் இருந்து அழுது ஊட்ட வேண்டியது அவசியமே. அந்த காலகட்டத்தில் ஒரு மனுஷன் ஒரு வீட்டுக்குள்ளே வருவார் சொன்னால் அவர்கள் கால் கழுவுவதற்கு தண்ணீர் கொடுக்க வேண்டும். இந்த மனுஷன் மறந்து விட்டான், தேவனுக்கு ஊழியம் செய்கிற மனுஷன் மறந்து விட்டான். ஆனாலோ பரிதாபம், ஆனாலோ பரிதாபம், என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பாதத்தில் இருக்கிற ஒரு மனுஷியை பார்த்தேன். இவள் பாவியாகி ஸ்திரீ, இவரண்ட இயேசு பேசலாமா? இவரோடு இயேசு உறவாடலாமா? சரியா பிழையா என்று சொல்லி அவன் கணக்கு போடுகிறதை பார்க்கிறோம். ஐயா, இந்த சம்பவத்தில் தேவனுடைய பார்வையும் ஒரு மனுஷனுடைய பார்வையும் எவ்வளவு தூரம் விரிவாக இருக்கிறது என்று அறிந்து கொள்ள ஐயா, எவ்வளவு விரிவாக இருக்கிறது? எங்கேயாவது ஆண்டவர் பரிசுத்தவான்களை தேடி வந்திருக்கிறார் என்று எழுதியிருக்கிறதா? நான் பரிசுத்தவான்களை தேடி வந்தேன், அவர்களுக்கு ரட்சிப்பு வேண்டும். அந்த மனுஷி இருந்து அழுகிறாப்பா. எனக்கு ஆச்சரியம் என்ன தெரியுமா? ஒரு மனுஷி அழுகிறதை ரெண்டு பெயர் ரெண்டு விதத்திலே பார்த்தார்கள். நீ அழுகிற, நீ விடுகிற கண்ணீரை உன் தேவன் ஐயா மனிதர்கள் பார்க்கலாம், மனிதர்கள் உனக்கு ஏதாவது சொல்லலாம், மனிதர்கள் பார்க்கலாம் அதை விவரிக்கலாம், மனிதர்கள் பார்க்கலாம் அதற்கு ஏதாவது சொல்லலாம். ஆனா இயேசு பார்க்கட்டுக்கும், இயேசு பார்க்கட்டுக்கும் ஐயா, உன் கண்ணீரை உன் கதறலை உன் வேண்டுதலை பார்க்க வேண்டிய ஒருவர் பார்த்து விட்டால் உன் வாழ்வு மாறிவிடும் ஐயா. ஐயா உன் வாழ்வு மாறிவிடும். இத்தனை வருஷ காலமாக உன்னுடைய வாழ்க்கையில நீ எத்தனை பேரை பார்த்தாய், என்ன மிஞ்சியது? இத்தனை வருஷ காலத்தில் உன்னில எத்தனை பேர் அன்பு கூர்ந்தார்கள், என்ன மிஞ்சியது? இத்தனை வருஷ காலத்தில் எவ்வளவு உழைத்து போட்டா, என்ன மிஞ்சியது? அந்த மனுஷி இயேசு வந்து வந்து கதறினார், கண்ணீர் விட்டார், ஆண்டவருடைய கண்ணீரை பார்த்தார். உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது. பாவம் உனக்கு மன்னிக்கப்படும். இதில் ஆச்சரியம் என்ன தெரியுமா? அந்த சீமோன் பேதுருவும் பாவம் செய்ததையும், அந்த சீமோன் பேதுருவும் ஒரு நாள் தேவனண்டை வந்து மன்னிப்புக்கு காத்திருந்ததையும் மறந்து விட்டானே. ஐயோ பரிதாபம், அவன் மறந்து விட்டானே ஐயா. ஆண்டவர் பார்க்கிற விதத்தை குறித்து கவனமாய் பாருங்க, கவனமாய் கேளுங்கப்பா. ஒன்று சாமுவேல் முதலாவது அதிகாரம், ஒன்று சாமுவேல் முதலாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தில் இருந்து வாசிங்கள்.
சீலோவிலே அவர்கள் புசித்து குடித்த பின்பு அன்னால் எழுந்திருந்தால் ஆசாரியனாகிய ஏலி கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நிலை அண்டையிலே ஒரு ஆசனத்தின் மேல் உட்கார்ந்திருந்தான். அவள் போய் மனங்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமியை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன், அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினான்.
ஒரு பொருத்தனையை பண்ணினாள் ஐயா. இங்கே இரண்டாவது பெண்மணி, அவளும் தேவனுடைய ஆலயத்தில் வந்திருந்து எங்க வந்திருந்தால், முதல் பெண் இயேசுவின் பாதத்தில் அழுகிறதை நாம் பார்க்கிறோம். இங்கால இன்னும் ஒரு பெண்மணி ஆலயத்தில் வந்திருந்து அழுகிறாள், அழுகிறாள் ஏங்க அழுகிறாங்க தெரியல, என்னத்துக்கம்மா அழுகிறீங்க தெரியல, ஓ அப்படி நடந்திருக்குமோ, இப்படி நடந்திருக்குமோ, இது சரியா அது பிள்ளையா, ஆனா அழுகிறா, எங்க அழுகிறா? தேவனுடைய ஆலயத்திலே மனுஷி அழுது கொண்டு இருக்கிறாள். அவள் என்ன தெரியுமா சொன்னால், ஆண்டவரே எனக்கு ஒரு ஆண் புள்ளியை கொடுப்பிறே, ஆனால் நான் அந்த புள்ளி உங்களுடைய ராட்சத்துக்குண்டே கொடுப்பேன்னு சொல்லி ஒரு பொருத்தனை பண்ணி அழுகிறதை நான் பார்க்கிறோம் ஐயா. தொடர்ந்து வாசிங்க.
அவள் கர்த்தருடைய சன்னதியில் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணுகிற போது ஏலி அவள் வாயை கவனித்துக் கொண்டிருந்தான். அன்னால் தன் இருதயத்திலே பேசினாள், அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது, அவள் சத்தம் ஓகேற்கப்படவில்லை, ஆகியால் அவள் வெறித்திருக்கிறாள் என்று ஏலி நினைத்து அவளை நோக்கி, நீ எதுவரைக்கும் வெறித்திருப்பாய், குடியை உண்ண விட்டு விளக்கு என்றான். அதற்கு அன்னால் பிரதியுத்தரமாக, அப்படியல்ல என் ஆண்டவனே, நான் மல கிளேசமுள்ள ஸ்திரீ, நான் திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை, நான் கர்த்தருடைய சன்னதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன்.
நான் கர்த்தருடைய சன்னதியிலே என்னுடைய இருதயத்தை என்ன செய்து விட்டேன், ஊற்றிவிட்டேன் ஐயா. ஒரு தேவ மனுஷன் சொன்னார், உங்கள் இருதயத்தை தேவ சமூகத்தில் கொட்டாதிருங்கள், அதை ஊற்றி விடுங்கள் என்று சொல்லி சொன்னார். ஏன் தெரியுமா? ஒரு மனுஷன் இருதயத்தை கொட்டி விட்டால் அதை அள்ளி விடுவான், அதை திரும்பவும் கொண்டு செல்லுவான். ஆனால் ஊட்டி விடுகிற எவையும் ஒரு மனுஷன் திருப்பி எடுத்து விட முடியாது. சமூகத்தில் இருந்து புலம்புகிறதை ஆசாரியன் கவனித்து பார்த்த பார்வையோ தவறிவிட்டதையா? ஒரு தேவ மனுஷன் பார்க்கிற பார்வையோ தவறிவிட்டதையா? என்ன தெரியுமா நினைத்தான், அவள் குடித்து வெறித்து புலம்புகிறாள் கவலையிலே. இதுலையாவது புரிகிறதா, மனுஷர்கள் கவலை வந்தால் குடிப்பார்கள் என்று சொல்லி அநேகர் குடித்து புலம்புவார்கள், குடித்து புலம்புவார்கள். ஒரு மனுஷன் குடிக்கிறதுனால அவனுடைய சரீரத்தில் ஒரு முளம் கூட்டவும் முடியாது, ஒரு முளத்தை குறைக்கவும் முடியாது. அவனுடைய கவலைகளில் இருந்து ஒரு கொஞ்சத்தை கூட்டவும் முடியாது, அதை குறைக்கவும் முடியாது. ஐயோ பரிதாபம், குடித்து 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 மனிதர்கள் அழிந்து போகிறார்கள். இந்த பெண்மணி தேவனுடைய சமூகத்தில் புலம்புகிறார், ஒரு குடித்தவனை போல, வழி இல்லாதவர்களை போல, பலம் இல்லாதவர்களை போல தேவ சமூகத்திலே விழுந்து கிடந்து அவள் புலம்புகிறதை தேவ மனுஷன் கவனித்துக் கொண்டே இருக்கிறான். ஐயா, நாம் இன்றைக்கு கவனிக்கிறோம், பலரை கவனிக்கிறோம், பலர் அழுகிறார்கள், பலர் கவலைப்படுகிறார்கள், பல பிரச்சனைகளில் கடந்து வருகிறார்கள். ஆனால் நாம் எப்படி கவனிக்கிறோம்? உன் கண்ணீரை காண்கிற ஒருவர் இருக்கிறார் ஐயா, உன் இருதயத்தை கவனித்துக் கொண்டு இருக்கிற ஒருவர் இருக்கிறார் ஐயா. ஐயா, என்னுடைய பார்வை உன்னை குறித்து தவறலாம், ஆனால் என் தேவனுடைய பார்வையோ, என் நாயகருடைய பார்வையோ ஒருபோதும் தவறாது, ஒரு நாளும் தவறாது. அவர் உன்னை பார்க்கிற விதம் சரியாகவே இருக்கும் ஐயா. அன்னால் அழுகிறாள், ஆண்டவரே என் பிரச்சனை உமக்கு தெரியுமா, என் கவலை உமக்கு புரியுமா ஐயா, என் இருதயம் முழுத்திலும் கவலையிலே நான் இருக்கிறேன், என் குடும்பத்தில் இருக்கவைகள் உமக்கு தெரியுமா, என் காரியம் உமக்கு தெரியுமா, என் இருதயத்தின் காயம் உமக்கு தெரியுமா ஆண்டவரே என்று சொல்லி புலம்புகிற ஒரு மனுஷியை நாம் பார்க்கிறோம் ஐயா. தேவன் பார்க்கிற விதமாய் பாருங்கப்பா, அப்பொழுதுதான் ஒரு மனுஷனுடைய உள்பக்கத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஏழு சொல்லுகிறான், நீ குடித்து விட்டு வந்து இங்க இப்படி இப்படி புலம்புகிறாயே, அவருடைய வாய் ஆடியச்சு பாருங்க. அவர் மனதில இருந்து சத்தம் வெளியே வராமல் ஜபம் பண்ணுகிறார், வேண்டுதல் செய்கிறார், அழுது 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 ஆண்டவரிடத்தில் சொல்லுகிறார். இது ஒருவர் கவனித்துக் கொண்டே இருக்கிறார் ஐயா. என்னப்பா புலம்புகிறார், குடித்து விட்டு வந்து புலம்புகிறார். அவன் தேவனுக்கு ஆராதனை செய்கிற மனுஷனாக இருந்தான். முதல்ல நாம் பார்த்தோம் சீமோன் பேதுருவாக அவன் இருந்தான். என்ன நடந்தது? பார்வை தவறி விட்டது. நான் என்ன சொல்ல வருகிறேன் தெரியுமா? உன் தேவன் உன்னை கவனித்துக் கொண்டு இருக்கிறார். நான் உன்னை பார்க்காம இருக்கலாப்பா, உன் பக்கத்தில் இருக்கிறவங்க உன்னை கவனிக்காமல் இருக்கலாம், உன் சொந்தம் பந்தம் நண்பர் எல்லாரும் உன்னை கவனிக்காமல் இருக்கலாம், உன் பணம் பட்டம் எல்லாம் உன்னை கைவிட்டு விடலாம். ஆனால் ஒரு தெய்வம் இருக்கிறார், அவர் உன்னை கவனித்துக் கொண்டு இருக்கிறார் என்பதை மறவாதப்பா, மறவாத. உன்னையும் உன் கண்ணீரையும் காண்கின்ற தேவன் ஒருவர் இருக்கிறார். உன்னையும் இந்த அன்னாள் ஸ்திரி எத்தனை காலமாக அழுதிருப்பார், எவ்வளவு காலமாக ஓடி ஓடி அழுது. ஐயா நான் உன்ன கேட்கிறேன், நீ எத்தனை காலமாக அழுது கொண்டு இருக்கிறாய்? நீ எத்தனை காலமாக கண்ணீர் விடுகிறாய்? நீ எத்தனை காலமாக யோசித்துக் கொண்டு இருக்கிறாய்? உன் பிரச்சனை உன் சம்பவங்களை குறித்து யாரிடம் போய் என்ன செய்ய முடியும்? நீ ஒன்றுக்கும் கவலைப்படாது. ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஒரு ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார், அவர் உன்னை கவனித்துக் கொண்டு இருக்கிறார். ஒருவர் உன் மீது நோக்கமுள்ளவராக இருக்கிறார். ஐயா நீ நம்பினவங்க நோக்கம் இல்லாமல் இருக்கலாம். எனக்கு 1000 பேரை தெரியும் பாருங்க, நம்புறோம் எல்லாம் உங்களுக்கு நாம செய்வோம், எல்லாம் உங்களை நடத்துவோம், எல்லாம் முடிப்போம் எல்லாம். கடைசி நேரத்தில் கைவிட்டு கதறி அழுதவர்கள் எத்தனையோ பேர் இலங்கையில இருந்து இந்தியாவில இருந்து இந்த நாட்டை மலர் பலர் நம்பி வந்து திரும்பி போனவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். ஆனா என் ஆண்டவர் மனுஷன் அல்ல, என் ஆண்டவர் மனுஷன் அல்லப்பா, ஏசு மனுஷன் கிடையாது. ஆண்டவருடைய பாத தண்டையிலே கண்ணீரோடு புலம்பின அந்த மனுஷன் தேவனுடைய ஆலயத்திலே வந்து கண்ணீரோடு புலம்பி இருந்த அன்னாலையும் தேவன் கவனித்தார் என்பதை மறந்துடாதீங்கப்பா. தேவன் கவனித்து பார்த்தார் என்பதையும் மறந்துடாதீங்கப்பா. ஆனால் அதே நேரம் ரெண்டு மனிதர்கள், ரெண்டு தேவனை ஏற்றுக்கொண்டவர்கள், அவர்கள் இருவரையும் கவனித்தார்கள். ரெண்டு பேருடைய பார்வையும் என்னானது? ரெண்டு பேருடைய பார்வையும் என்னானது? தவறி போயிட்டப்பா, தவறி போயிட்டது. ரெண்டு ராஜாக்கள், 20வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 4வது வசனம் வரைக்கும் வாசிங்க. ரெண்டு ராஜாக்கள் 496வது பக்கம். ரெண்டு ராஜாக்கள் 20வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிங்க.
அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான். அப்பொழுது ஆமோத்தின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்ப்புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, ஆ கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்திருமன்றி விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான்.
எசேக்கியா மிகவும் அழுதான். எனக்கு இந்த வசனத்தை திருப்பி வாசிங்க. இந்த 3வது வசனத்து ஒரு காரியம் எனக்கு விளங்கணும் பாருங்க. 3வது வசனத்தை திருப்பி வாசிங்க.
ஆகட்டாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமுமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்திருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான்.
உண்மையும் உத்தமுமாய் நடந்த மனுஷனப்பா, அவனுக்கு ஏன் மரணம்? உண்மையுள்ள மனுஷன், உத்தமமுள்ள மனுஷன், உண்மையாக வளர்ந்த மனுஷனுக்கு ஏன் மரணம்? இன்றைக்கு என்ன கேட்டீங்கன்னு சொல்லிச்சுன்னா, நம்ம சபையிலே உண்மையும் உத்தமமாக இருந்த ஒரு மனுஷன் மறித்து விட்டார், எங்களுடைய பதில்கள் எப்படி இருக்கும்? முன்னுக்கு இருவர் பார்த்தா பாரு, அதே பார்வையில நான் பார்க்கலாம் இல்லையா? மனுஷன் என்ன ஏன்னுச்சுன்னா, அநேகர் நினைக்கிறது என்ன தெரியுமா, ஒரு மனுஷனுக்கு வியாதி வந்து விட்டால், ஒரு மனுஷன் மறித்து விட்டால் எல்லாம் பாபம் சொல்லி நினைக்கிறது கூட. கிறிஸ்தவர்களுக்குள்ள இது ஏராளமான நம்பிக்கை இருக்கிறது. என்ன, ஒரு மனுஷனுக்கு மருத்தம் வந்து விட்டால் ஏதோ நடந்து விட்டது, ஒரு மனுஷன் திடீரென்று மருந்து விட்டா ஏன் மறுத்தார் தெரியாது, டாக்டர் என்ன சொன்னா தெரியாது, ஆண்டவருக்கு தான் தெரியும், என்னன்னு தெரியாது. நான் கேட்கிறேன், இந்த ராஜா தேவனுக்கு முன்பாக உண்மை உள்ளவனாய் இருந்தானே, உத்தமம் உள்ளவனாய் இருந்தானே, மரணம் ஏன் அவனுக்கு, ஏன் கொண்டு வந்தார் ஆண்டவர்? ஆனாலும் ஏற்ற நேரம் காலத்திலே ஒரு மனுஷன் மறிப்பான் என்பதை நாம் மறிக்கவே முடியாது. அது உன்னுடைய என்னுடைய கருத்திலே கிடையாது ஐயா, அது உன்னுடைய என்னுடைய கருத்திலே அது கிடையாது. ஆகையினால என்ன நடந்தது? ஏசாயா தீர்க்கதரிசி வந்து சொல்லுகிறான், உன் காரியத்தை ஆயத்தப்படுத்தும். என்னப்பா ஆயத்தப்படுத்துறது? உன் காரியத்தை ஆயத்தப்படுத்த ஐயா. வீட்டு வேலைகளை செய், ஒழுங்குபடுத்து, ராஜகிரியத்தை கொடு, குடும்பத்தை கவனி, என்னெல்லாம் தேவையாது எழுதுவை. அவன் அழுதான் ஐயா, அவன் அழுதான். அழுது என்ன தெரியுமா சொன்னா, ஆண்டவரே சிவப்பக்கமாய்த்திருந்த ஆண்டவர் நான் உண்மையும் உத்தவமாயிருந்தேன் கொஞ்சம் நினைத்தரலிங்கப்பா, கொஞ்சம் நினைத்தரலிங்க, கொஞ்சம் நினைத்தரலிங்க. ஐயா உன் வாழ்க்கையை வியாதி வாட்டுகிறதா? உன் வாழ்க்கையில நீ எதிர்பார்க்காத விரும்பாத பிரச்சனைகள் உன்னை போட்டு சிப்பிலி ஆட்டுகிறதா? தேவன் பக்கம் திரும்ப ஐயா, ஆண்டவர் பக்கம் திரும்பு. ஆண்டவரே நான் உமக்கு முன்பாக வாழுகிற வாழ்க்கையை ஒரு விஷயம் நினைத்தரல, நான் முடிமான அளவுக்கு உமக்கு முன்பாக உண்மையாய் வாழ விரும்புகிறேன் என்று சொல்லி தேவன் பக்கமாய் திரும்புங்கப்பா, ஆண்டவர் பக்கமாய் திரும்புங்கப்பா, தேவன் பக்கமாய் சாய்ந்து அழுது ஊத்துங்கப்பா. நான் அநேக ஜபங்களை கண்டிருக்கிறேன், அழுகை உள்ள விண்ணப்பத்தை கண்பது அரிதாகும். அநேக அருமையான ஜபங்களை நான் கண்டிருக்கிறேன் தேவனுக்கு முன்பாக, அருமையான வசனங்களோடு ஜபம் பண்ணவர்களை நான் கண்டிருக்கிறேன், ஆனால் விழுந்து கிடந்து ஆண்டவரே 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 என்று புலம்பி அழுது ஊத்துகிற மனிதர்களை நான் கண்டது சொற்பமாகும். ஆனால் கண்ணீரோடு ஜபிக்கிற ஜபங்கள் தேவனுடைய சமூகத்திலே சீக்கிரம் செல்லுகிறது என்பதை மறந்து போகாதிருங்கள். வேதத்திலே அநேக ஆதாரங்கள் இருக்கிறது. கண்ணீரோடு நரங்குண்ட இருதயம், நரங்குண்ட இருதயம் தேவ சமூகத்திலே விழுந்து கிடந்து ஜெபம் பண்ணி, ஆண்டவரே என் வியாதியை தீர்த்தரலும், ஆண்டவரே என் காரியத்தை நிறுத்தும், ஆண்டவரே இந்த வாதைகள் நிறுத்தப்படட்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுங்கப்பா, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. தேசத்திலே நடக்கிற இந்த ஊழியங்களுக்காய் தயவு செய்து ஜெபம் பண்ணுங்க, தயவு செய்து காண்ற இடங்களில் ஜெபம் பண்ணுங்க, எங்கெல்லாம் நிக்கிறீங்களோ அங்கிருந்து ஜெபம் பண்ணுங்க, எங்கெல்லாம் போறீங்களோ அங்கிருந்து ஜெபம் பண்ணுங்க, வீட்டு கூட்டங்களில் அநேக ஜெபங்கள் நடக்கிறது அங்கே இருந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் அற்புதம் அற்புதமாக ஒரு காரியத்தை தேசத்தில் கூட்டங்களில் செய்வாராக. ஐயா நீயும் நானும் ஜெபம் பண்ணும் வரைக்கும் தேவன் காரியத்தை நடத்துவார், நீயும் நானும் புலம்பும் வரைக்கும் தேவன் காரியத்தை நடத்துவார். ஒருவர் சொன்னார், ஒரு வெற்றியுள்ள ஊழியத்திற்கு மூன்று மிக முக்கியமான காரியங்கள் இருக்கிறது. ஒரு நல்ல ஒரு ஊழியத்திற்கு மூன்று முக்கியமான காரியங்கள் இருக்கிறது. முதலாவது ஜெபம் என்று சொல்லி சொன்னார், இரண்டாவது ஜெபம் என்று சொல்லி சொன்னார், மூன்றாவது ஜெபம் என்று சொல்லி சொன்னார். ஐயா தேவ சமூகத்தில் விழுந்து கிடந்து ஜெபம் பண்ணு. எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்ன தெரியுமா, 24 மணித்தியால ஜெப சங்கிலி கோர்வையிலே நீங்கள் அநேகர் பங்கு பெற்று ஜெபம் பண்ணுகிறீர்கள். ஆண்டவர் உங்களை பலமாய் ஆசீர்வதிப்பாராக. நான் பலரை கவனித்துக் கொண்டது என்ன தெரியுமா, நேரம் நெருங்குகிறது டைம் இல்லை என்று சொல்லி கஷ்டப்பட்டு ஜபம் பண்ணுகிறதை நான் கவனித்தேன், ஓடி ஓடி விழுந்து அடிச்சு போய் ஜபம் பண்றதை நான் கவனித்தேன். நேரங்கள் நெருங்குகிறது, காலங்கள் நெருங்குகிறது என்ற படியினாலே அவர்கள் தங்கள் வேலைகளை கஷ்டப்படுத்தி சுருக்கி ஓடி அடித்து, நான் யோசித்த என்னென்னதான் இப்படி நினைச்சுனால் நேரங்கள் காலங்கள் அப்படி இருக்கிறபடினால் அண்டாலும் அந்த நேரத்தை நான் விடக்கூடாது. ஒப்பு கொடுத்த நேரம், ஒப்பு கொடுக்கப்பட்ட நேரம் நான் விடக்கூடாது. அந்த இடையில பிசாசன் அவன் பூந்து விடுவான் என்று சொல்லி விழுந்து விழுந்து நீங்க ஜெபம் பண்ணுகிறதை நான் கவனித்துக் கொண்டேன். நானே கவனித்தால் உன் மீது கவனம் உள்ள தேவன் கவனிக்காமல் இருப்பாரோ? நானே இதை யோசித்து சிந்தனையில எடுத்துக்கொண்டால் உன் தேவன் இதை குறித்து கவனியாமல் இருப்பாரோ? ஐயா நீங்கள் கொடுத்த பணங்கள் எதுவும் வீணாக போக கூடாது, அது எல்லாம் தேவனுடைய சமூகத்தில் சரியாக இருக்க வேண்டும். அதற்கு பணம் மாத்திரம் இல்லையா, ஜெபமும் தேவை, விண்ணப்பமும் தேவை. நீதி உள்ள மனுஷன்தான், உத்தமம் உள்ள மனுஷன்தான், அவனுக்கு மரணம் வந்தது என்பதை மறுக்க முடியாது, அவனுக்கும் மரணம் இருக்கிறது என்பதை மறுக்கவும் முடியாது. ஐயா அனேயர் வருத்தம் வந்து விட்டதா, கேன்சரா, ஆ சுகரா, அதா இதா, என்ன நடந்தது, என்ன செய்தாரு, ஏது செய்ய, ஐயா அங்க அவன் ஒன்றுமே செய்யலப்பா, அது ஒன்றுமே செய்யல. சில அற்புதங்களுக்கு கூட ஆண்டவர் சொன்னார் இது நேரம் அல்ல, அதற்கென்று ஒரு நேரம் வச்சிருக்கேப்பா, அப்ப நான் சுகப்படுத்தினேன், இப்ப கொண்டுறாத. சில பேர் யோசிப்பாங்க, எனக்கு இவ்வளவு காலம் வருத்தம், எனக்கு இவ்வளவு காலம் இப்படி இருக்கு, எனக்கு இவ்வளவு நாட்கள் இப்படி இருக்கிறது. உன் ஜெபத்தை நிறுத்திடாதப்பா, விழுந்து விழுந்து ஜெபி. அன்னால் எத்தனை வருஷம் ஜெபம் பண்ணாலும் எனக்கு தெரியாது, அந்த பாவியாக இஸ்திரி இத்தனை வருஷம் ஓடி திரிஞ்சாலோ தெரியாது, ஆனால் ஒரு காலம் வந்தது, ஒரு நேரம் வந்தது. அப்பொழுது அவள் கிறிஸ்துவண்டை வந்தாலே, அப்பொழுது அவள் இயேசுண்டை வந்தாலே, ஐயா அநேகருக்கு சில தருணங்கள் கொடுக்கப்படும், அந்த தருணத்தை அநேகர் இழந்து விடுகிறார்கள். தெரியுமா உங்களுக்கு, இந்த 12 வருஷமாக பெரும்பாடல் ஸ்திரிக்கு கடைசி சந்தர்ப்பம் அதுதான். அன்றைக்கு அவள் போயிருக்காவிட்டால் அவள் சுகம் பெற்றிருப்பாளா? எனக்கு தெரியாது. என்ன எல்லா இடமும் போயிட்டு வந்து வீட்டுல இருந்துட்டா நீ, நம்ம உங்களுக்கு அந்த 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 அனுபவம் இருக்கிறதா? எல்லா இடமும் போயிட்டு வந்து ஒன்னும் சரி வரையில ஏனி எல்லாம் காணும் வீட்டுல இருப்போம். என்னும் வேணாம், ஒருத்தட்டையும் போவேண்ணா, ஒருத்தட்டையும் வர வேணாம், வேணாம் நாங்க இருப்போம், எல்லாம் காணும், எல்லா இடத்துலயும் போயிட்டேன், ஒன்றுமே நடக்கல. அப்படி என்ற ஒரு சோர்வின் தன்மை தெரியுமா? இதெல்லாம் உங்க வாழ்க்கையில வர்றது இல்லையா? விழுந்து 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 செய்த முதல்ல பலன் வரவில்லை, நாம சோர்ந்து அப்படியே வீட்டுல இருந்து விடுவோம் பாருங்க. இப்படித்தான் இந்த பெண்மணியும் உலகம் முழுவதும் சென்று மருத்துவர்களாலே வேதனைப்பட்டு பணம் எல்லாம் செலவழித்து எல்லாம் போதும்னு சொல்லி வீட்டிலே வந்து இருக்கிற பொழுது கடைசியாக இயேசுவை குறித்து கேள்விப்பட்டார். அந்த நாள், அந்த நாள் அவளுக்கு ரட்சிப்பின் நாள், அந்த நாள் அவள் மறக்க முடியாத நாள், அந்த நாள் அவளுக்கு பேரின்ப நாள். ஐயா ஐயா, தேசத்திலே நடக்கிற இந்த கூட்டங்களிலே இந்த கூட்டத்துக்கு கடைசியாக ஒருவர் போக வேண்டும், கடைசியாக போய் சேர வேண்டும். ஐயா, இத்தனை வருஷம் எத்தனையோ கூட்டங்களுக்கு போயிருந்தேன், இத்தனை வருஷம் எத்தனையோ நண்பர்களிடத்துல போயிருந்தேன், இத்தனை வருஷம் எத்தனையோ வரை நம்பி இருந்தேன், எல்லாம் செலவழித்து வேணாம் என்று சொல்லி இருக்கிற ஐயா நான் வரமாட்டேன். உங்களுக்கு தெரியுமா, இப்படிப்பட்டவர்கள் நாம் பலரை கண்டிருக்கிறோம். இயேசுவை குறித்து சொல்ல போகிறவர்கள் சொல்லுவார்கள் என்ன தெரியுமா, உங்க வந்து என்ன ஐயா, நாங்க போகாத இடமா, ஒரு பிரியோசனும் இல்லை, இந்த வருத்தம் என்ன விட்டு நீங்கதே இல்லை, என் பிள்ளை இது 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 நீங்கவே இல்லை, என் பிள்ளை என் குடும்பத்தில் இந்த பிரச்சனை நீங்கவே இல்லை, நாங்க எல்லாரும் போயிட்டு வந்தோம் ஐயா, இனி உங்க வந்து எதற்கென்று சொல்லி சொன்னவர்கள் எத்தனையோ பேரை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அதே நபர்கள், அதே நபர்கள் ஆலயத்துக்கு வந்து பின்பதாக, இந்த நாளை மாத்திரம் நான் மறுதளித்திருந்தால், இந்த நாளை நான் மாத்திரம் விட்டிருந்தால், என் வாழ்க்கை எப்படி போயிருக்குமோ தெரியாதப்பா, என் வாழ்க்கை எப்படி மாறி இருக்குமோ எனக்கு தெரியாது என்று சொன்னவர்களும் அழுதவர்களும் கதர்ந்தவர்களும் பலர் இருக்கிறாங்கப்பா, பலர் இருக்கிறாங்க. ஆகையினால நான் என்ன சொல்றேன் தெரியுமா, அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க. ஏசாயா நாலாவது வசனத்தை வாசிங்க, நாலாவது வசனத்தை வாசிங்க. யா
ஏசாயா பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போகிறதுக்கு முன்னே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, அவர் சொன்னது, நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவியின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன்.
என்னத்தை கண்டேன்?
கண்ணீரை.
உன் கண்ணீரை கண்ட ஐயா, உன் நீதி நான் பார்க்கலப்பா, உன் நீதி திறமையை நான் பார்க்கல. ஏன் தெரியுமா, உன் நீதி எல்லாம் தேவனுக்கு முன்பாக குப்பையா இருக்கிறதா ஐயா? தொடர்ந்து வாசிங்க.
உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன், மூன்றாம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய், உன் நாட்களுடைய 15 வருஷங்களை கூட்டுவேன், உன்னையும் இந்த நகரத்தையும் அசிரியா ராஜாவின் கைக்கு தப்புவித்து.
உன் நாட்களோடு இன்னும் 15 வருஷங்களை நான் கூட்டுறேன்ப்பா, 15 வருஷங்களை நான் கூட்டுறேன். எசேக்கியா ராஜாவே, நீ உத்தமமாய் நடந்ததை நான் பார்க்கல, நீ நீதியாய் நடந்ததை நான் பார்க்கல, ஜனங்களை சரியா நியாயத்தை நான் பார்க்கல, ஆனா உன் கண்ணீரை கண்கிற தேவன் இருக்கிறார் என்பதை நீ மறக்க கூடாதே. என்னையா நினைக்கிறீங்க, உன் கண்ணீரை தேவன் பார்க்கல என்று நினைக்கிறீங்களா? உன் கவலைகளை தேவன் பார்க்கல என்று நினைக்கிறாயோ? ஐயா, நான் உனக்கு ஒன்று சொல்லட்டுக்கேன், திறந்த மனதோடு நான் உனக்கு ஒன்று சொல்லட்டுக்கும் பாரு, இந்த தேவனிடத்துல பெறாத ஒன்றை நீ எந்த மனுஷரிடத்திலையும் பெறப்போறதே கிடையாது, பெறப்போறதே கிடையாது. நீ நம்புகிற எந்த இடத்திலையும் நீ அதை பெறப்போறதே கிடையாது. ஏன் தெரியுமா, ஏன் தெரியுமா, உன்னை ஏமாற்றுகிறவர்களும் எனக்கு பலரை தெரியுங்க பாருங்க, இங்க பாருங்க, இந்த ஏமல்ல பல உயிர் நண்பர்களை கண்டிருக்கிறோம், பல உயிர் நண்பர்களை கண்டிருக்கோம் பாருங்க. ஓ, என் நண்பன் எனக்கு எல்லாம் செய்வான், என் நண்பன் அப்படி. ஏமாண்டவர்களும் ஏமாற்றப்பட்டவர்களும் ஏராளம் பேர் தெரியுமா? ஒரு சிலர் அப்படி நம்புவார்கள், ஆனால் கண்ணீரிலே கலங்கினவர்கள் ஏராளம் பேர். நான் உனக்கு ஒன்று சொல்றேன், இந்த இயேசுவை அப்படி நம்பு, இந்த ஆண்டவரை அப்படி நம்பையா, அவரை நீ அப்படி நம்பு, அவர் உன்னை கைவிட்டார், தயவு செய்து இந்த இடத்துக்கு திரும்பி வா, என்னோடு அதை குறித்து பேசு, அந்த தேவன் உன்னை கைவிட்டார், அதை குறித்து என்னோடு பேசையா. மனிதர்கள் சொல்ற வார்த்தைகளை உடைத்து வாழுகிற காலத்திலே நாம் இருக்கிறோம், மனிதர் சொல்லுகிற வார்த்தைகளுக்கு ஒரு பலம் இல்லாத, ஒரு விலையில்லாத நாட்களில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த காலகட்டத்திலே உனக்கு தேவையானது ஒன்றே ஒன்று, என்ன தெரியுமா, தேவனிடத்திலிருந்து ஒரு வார்த்தை வர வேண்டும். என்ன தெரியுமா, நான் உன் கண்ணீரை கண்டேப்பா, நான் உன் இருதயத்தை கண்டேப்பா, நான் உன் இருதயத்தை பார்க்கிற தேவன் என்றதை மறந்துடாதப்பா, நான் உன் மீது கவனம் உள்ளவராய் இருக்கிறேன் என்பதை மறந்து விடாதப்பா. நான் உன் உள்ளங்கையில வரைந்திருக்கிறேன் என்பதை மறந்துடாதப்பா. நான் உன் வேலை அடித்திருக்கிறேன் சொல்லி மறந்துடாதப்பா என்று சொல்லி நம்புகிற ஒன்று சொல்லுகிற ஒரு தேவன் மத்தியில இருக்கிறார் என்பதை நீ மறக்காதப்பா. மறக்காத மறக்காத. ஆதியாகமம் 21வது அதிகாரம், ஆதியாகமம் 21வது அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து வாசியுங்கள்.
துருத்தியில் இருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழ் விட்டு, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்புபாயின் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினாலே பிடித்துக் கொண்டு போ, அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியில் தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். தேவன் பிள்ளையுடனே இருந்தார். அவன் வளர்ந்து வனாந்திரத்திலே குடியிருந்து வில்வித்தையிலே
வல்லவன். ஆவாருக்கு ஒரு பிரச்சனை, எங்க வனாந்திரத்துல ஒரு பிரச்சனை அப்பா, வனாந்திரமே பிரச்சனை தான். அங்கே ஒரு பிரச்சனை நமக்கு வேணுமா? என்ன பிரச்சனை தெரியுமா? என் குழந்தையை காப்பாற்ற முடியலையே, என் பிள்ளைகளை காப்பாற்ற முடியலையே. ஐயா, தாய் தகப்பன் மாறிக்கு இந்த பிரச்சனை எங்கேயும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஒருவேளை அங்கே அவனுடைய மகனை காப்பாற்ற முடியலையே என்ற ஆவல் அவளுக்கு இருந்தது. இங்கே நமக்கு நம்முடைய பிள்ளைகளை எப்படி வளர்த்தெடுப்பது என்பது பிரச்சனையில இருக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளை எப்படி தேவனுக்குள்ள வளர்த்தெடுப்பது, நல்ல சந்ததியாக எப்படி நிறுத்துவது? ஆகார் அழுதால் பிள்ளையும் அழுதால், ரெண்டு பேருடைய சத்தத்தையும் ஆண்டவர் கேட்டார். ஐயா, நாம் ஒருபோதும் நினைக்க கூடாது, நீ உன் குடும்பத்தை குறித்தும் உன் பிள்ளைகளை குறித்தும் உன் சந்ததியை குறித்தும் விடுகிற கண்ணீர்களை தேவன் பார்க்காது இருக்கிறாரோ என்று சொல்லி நீ ஒருபோதும் நினைக்க கூடாதப்பா. ஒருபோதும் நினைக்க கூடாது. நீ உன் குடும்பத்தை குறித்தும் உன் பிள்ளையை குறித்து கவனம் உள்ளவராய் இருந்தா, உன்னையும் உன் பிள்ளையையும் உருவாக்கின உன் தேவன் உன்னை விட கவனம் இல்லாமல் இருப்பாரோ? சொல்லையா, சொல்லையா. அவள் கலங்குகிறாள். என்ன, என் பிள்ளைக்கு, எந்த தாய் தகப்பனும் தங்கள் பிள்ளைக்கு நடக்கிறதை பார்க்க மாட்டார்கள், விரும்ப மாட்டார்கள். பிள்ளைக்கு எது மட்டும் சொல்லினால் கொதித்து விடுவார்கள், துள்ளி எழும்பி விடுவார்கள். முடியாது, என் பிள்ளைக்கு முன்பதாக நிப்பேன் என்று சொல்லி நிப்பார்கள். இந்த பிள்ளை என்னதான் செய்தாலும் சரிங்க, அது எப்படித்தான் நடந்தாலும் சரிங்க, அது என்னத்தை தான் ஓடினாலும் சரிங்க, ஆனால் பிள்ளைக்கு ஒன்று என்று சொல்லி சொன்னால் எந்த தாய் தகப்பனும் சும்மா இருக்க மாட்டாங்க. அப்படி நீங்க இருப்பீங்க, உங்களை உருவாக்கிய உன்னுடைய தேவன், நீ கலங்குகிற பொழுதும், நீ கண்ணீர் விடுகிற பொழுதும், நீ கதறுகிற பொழுதும், நீ அழுகிற பொழுதும், நீ தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்கிற பொழுதும் உன் தேவன் சும்மா இருப்பாரோ? உன் தேவன் சும்மா இருப்பாரோ? உன் ஆண்டவர் சும்மா இருப்பாரோ? ஐயா, 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 உன் பிரச்சனைகளும் உன் வாழ்வில் இருக்கிற எந்த பிரச்சனையாக இருந்தாலும், எந்த காயமாக இருந்தாலும், எந்த கவலையாக இருந்தாலும் தேவ சமூகத்தில் ஊற்றிவிடையா, தேவனுக்கு அதை சொல்லிவிடையா. ஐயா, மனிதர்களுக்கு சொன்னது போதும். இதுவரைக்கும் நீ எத்தனை பேருக்கு சொன்னாய்? இதுவரைக்கும் எத்தனை பேரிடத்துல உதவி கேட்டாய்? இதுவரைக்கும் எத்தனை பேரோடு உறவாடினா? பதில் என்ன, முடிவு என்ன? ஒன்றுமில்லையே. தேவ சமூகத்தில் விழுந்துகிட, ஆண்டவரே, ஆண்டவரே, என் பிள்ளையை சந்திங்கப்பா, என் பிள்ளையோடு பேசுங்கப்பா, என் பிள்ளைகளை சரியாக வளர்த்திருக்க எனக்கு வேண்டிய ஞானத்தை தாங்கப்பா, என் பிள்ளைகள் வருகிற நாட்கள்ல நல்லா இருக்க வேண்டுமே என்று சொல்லி புலம்புங்கப்பா. அம்மா புலம்புங்க, ஐயா புலம்புங்க, உங்கள் பிள்ளைகளுக்காக தேவ சமூகத்தில் விழுந்து கிடந்து ஜெபம் பண்ணுங்க. ஐயா, நீ இன்றைக்கு மற்றவர்களுக்காக வேண்டி புலம்பு, நாளைக்கு உனக்கு புலம்புவதற்கு ஆட்களை தேவன் எழுப்புவார். இன்றைக்கு அநேகர் என்ன தெரியுமா செய்கிறார்கள், எங்களுக்கு பிரச்சனை இல்லையே, எங்களுக்கு ஒன்றும் இல்லையே, நாங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஏதோ நாளுக்கு நாள் ஜெபம் பண்றதை ஜெபம் பண்ணி விட்டு போய்விடுவோம், இது காணும் என்று சொல்லி நாம் நினைத்து விடுகிறோம். ஐயா, நான் சொல்லுகிறதே கேள், நான் சொல்லுகிறதை கேள், நான் சொல்லுகிறதை கேள், நீ இன்றைக்கு மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ணுகிற ஒவ்வொரு ஜெபத்தையும் தேவன் உனக்கு ஆசீர்வாதமாக மாற்றுவார். ஐயா, மாற்றுவார், ஐயா மாற்றுவார், மாற்றுவார், மாற்றுவார். ஆகையினாலே உங்கள் பிள்ளைகள், உங்கள் சந்ததி நல்லா இருக்க நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஜெபம் பண்ணுங்க. உங்க பிள்ளைகள் படிக்க வேண்டுமா? உங்க பிள்ளைகள் பட்டதாரியாக வேண்டுமா? எனக்கு தெரியும் எத்தனையோ ஊழியர்கள் படித்தது டாய்லெட்ல இருந்து இயேசுவை நோக்கி வேண்டு வேண்டு வேண்டி அவர்கள் படித்தார்களா? டாய்லெட்ல இருந்து படிக்கவே தெரியாத நபர்கள் இன்றைக்கு பட்டதாரிகளாக இருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா எத்தனையோ ஊழியர்கள் படிப்பு பட்டமே இல்லாதவர்கள், ஆனால் அவருடைய தாய் தகப்பன் ஜெபம் பண்ண ஜெபத்திலே நிமிந்து நின்றாங்க, எழுந்து நின்றாங்க தெரியுமா? தேவனுக்கு அவனுடைய பெரிய காரியங்களை செய்து முடித்தார்கள் தெரியுமா? ஏங்க உங்க பிள்ளைகளால முடியாது? நாகாரின் கண்ணீரை கண்ட தேவன் உன் கண்ணீரை காண மாட்டாரா? அதே தேவன் தாயா இன்று வரைக்கும் இருக்கிறார். அதே தேவன் தான் இன்று வரைக்கும் நம்மளோடு வாழ்ந்து வருகிறார். அதே தேவன் தான் இன்று வரைக்கும் அற்புதத்தை செய்து கொண்டு இருக்கிறார். ஏயா முடியாது, ஏன் முடியாது? ஆகையினால தேவடி சமூகத்தில் விழுந்து கிடந்து உன் பிள்ளைகளுக்கு அவண்டி சுகம் பண்ணு. உன் பிள்ளைகள் நல்லா இருப்பார்கள், உன் பிள்ளைகள் பட்டதாரி ஆவார்கள், உன் பிள்ளைகள் நல்லாய் படிப்பார்கள், நல்லாய் சமுதாயத்தில் உயர்ந்திருப்பார்கள். அதற்கு காரணமாக இருக்கிறது யார் தெரியுமா? நீதான். தாயும் தகப்பனும் தேவ சமூகத்தில் இருந்து விண்ணப்பம் பண்ணுங்க, தேவனே என் பிள்ளையை ஆசீர்வதி, தேவனே என் பிள்ளையை ஆசீர்வதி, தேவனே என் பிள்ளையை ஆசீர்வதி என்று சொல்லி நீ ஜெபம் பண்ணுகிற பொழுது தேவன் உன் கண்ணீரை பார்க்காமல் விடவே விட மாட்டார். கடைசியாக ஒரு காரியத்தை பார்த்து நான் முடிக்கிறேன். ஆதியாகமம் 16 அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதியாகமம் 16:6-13 வரைக்கும் வாசிங்க.
அதற்கு ஆபிரகாம் சாராய நோக்கி, இதோ உன் அடிமை பெண் உன் கைக்குள் இருக்கிறாள், உன் பார்வைக்கு நிலவானபடி அவளுக்கு செய்யன்றான். அப்பொழுது சாராய் அவளை கடினமாய் நடத்தினபடியால் அவள் அவளை விட்டு ஓடி போனாள். கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்திரத்திலே சூருக்கு போகிற வழியருகே இருக்கிற நீருட்டண்டையிலே கண்டு, சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டார். அவள், நான் என் நாச்சியாராகிய சாராயை விட்டு ஓடி போகிறேன் என்றாள். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர், நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கியிரு என்றார். பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ணி முடியாததாயிருக்கும் என்றார். பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, நீ கற்பவதியாய் இருக்கிறாய், ஒரு குமாரனை பெறுவாய், கர்த்தரும் நங்கலாப்பை கேட்டபடியினால் அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக. அவன் துஷ்ட மனிதனாயிருப்பான், அவனுடைய கை எல்லாருக்கும் விரோதமாகவும் எல்லாருடைய கையும் அவனுக்கு விரோதமாகவும் இருக்கும், தன் சகோதரர் எல்லாருக்கும் எதிராக குடியிருப்பான் என்றார். அப்பொழுது அவள், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோட பேசின கர்த்தருக்கு,
நீர் என்னை காண்கின்ற தேவன் என்று சொல்லி என்ன செய்தாலாம்? தேவனுக்கு பெயரிட்டாளா? நீர் என்னை காண்கின்ற தேவன். ஆனா ஆண்டவர் சொன்ன ஆலோசனை என்ன தெரியுமா? எங்க அவன் பிரச்சனை இருக்கிறதோ அங்கிருந்து ஓடி போகிறாயா? நீ அங்க போயிரையா? அங்க போய் ஆச்சரியமான பதில் ஒன்று இல்லையா? ஆண்டவரே, பிரச்சனையில இருந்து நான் போறேன். அநேகர் வந்து என்ன தெரியுமா, தங்கள் பிரச்சனைகளை விட்டு ஓடி போவதற்கு விரும்புவார். எப்படியாவது ஓடி போயிடணும் இல்லையா? எப்படியாவது இந்த பிரச்சனையை எனக்கு வேணும். ஐயா, இங்க பாரு, உன் வாழ்விலே நடக்கிற ஒவ்வொரு பிரச்சனையும் ஒவ்வொரு காரியமும் தேவன் அங்கீகரிக்காம நடக்காது. ஏன் தெரியுமா? யோபுங்கிற தேவனுடைய மனுஷனுடைய நடந்த வாழ்வில் நடந்த ஆச்சரியமான காரியம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒவ்வொரு நாளும் அதை குறித்து பிரசங்கித்தாலும் எனக்கு ஓகே, எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாருங்க, அந்த மனுஷன் தேவனுக்கு பயந்து உத்தமனாய் சன்மார்க்கனாய் வாழ்ந்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில வந்த பிரச்சனை எந்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் வரலப்பா. அந்த மனுஷன், அவனை தேவன் வேலி அடைத்திருந்தும் கூட, அந்த வேலையை புடுங்க ஐயா, அந்த வேலையை புடுங்க, எனக்கு ரொம்ப கடந்த நாட்கள் அது குறிச்சு பார்த்தேன், என்னாண்டவர் புடியா ஒரு மனுஷன். இங்க நீங்க பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, நீர் என்னை காண்கிற தேவன் அல்லவா? ஐயா, எத்தனை மனுஷர்கள் எங்களை பார்க்கிறார்கள் என்று சொல்லி நாம அங்கலாய்த்திருக்கிறோம் தெரியுமா? அந்த ஊழியக்காரன் என்னை குறித்து என்ன நினைக்கிறார்? இந்த விசுவாசி என்னை குறித்து என்ன யோசிக்கிறார்? இல்ல, இவர்கள் என்னை கவனித்தார்களா? இவர்கள் என்னை நன்ற நல்ல பிள்ளை என்று எண்ணுகிறார்களா? அண்டு சொல்லி எல்லாம் பாரு. என்னுடைய ஆரம்ப பழைய நாட்கள் எல்லாம் எனக்கு தேவன் என்ன சொல்லுகிறார் என்றது எனக்கு முக்கியம் இல்லைங்க. என்னுடைய பழைய நாட்கள், என்னுடைய 14-15 வயசுல எனக்கு தேவன் என்ன சொல்லுகிறார் என்பது முக்கியம் இல்ல. என் போதகர் என்ன சொல்லுகிறார், என் ஊழியக்காரங்கள் என்னை குறித்து என்ன சொல்லுகிறார்கள், நல்லவன் சொல்றாங்களா, நல்ல பொடியு சொல்றாங்களா, அட நல்லா வளர்றான்னு சொல்றாங்களா, அட தேவனுக்கு பயந்து, இதுதான் எனக்கு முக்கியம். ஆனா தேவன் என்னை குறித்து என்னையா நினைக்கிறார், தேவன் என்னை குறித்து என்ன சொல்லுகிறார், தேவன் என்னை குறித்து என்ன சொல்லுகிறார். யோ, நான் உன்னை காண்கின்ற தேவன் என்பதை நீ மறக்காதையா. என்னை கண்டவர் ஒருவர் இருக்கிறார், அவருக்கு நான் ஒரு பெயர் கொடுக்கிறேன், அவர் என்னை காண்கிற தேவன் ஐயா, அவர் என்னை காண்கின்ற தேவன். மனிதர்கள் என்னை பார்க்காமல் இருக்கலாம், நம்பினவர்கள் என்னை பார்க்காமல் இருக்கலாம், சொந்தங்கள் பந்தங்கள் என்னை பார்க்காமல் இருக்கலாம், பணம் பட்டம் படிப்பு என்னை பார்க்காமல் இருக்கலாம், ஆனா ஒருவர் என்னை பார்க்க வேண்டும். என் தேவன் என்னை பார்க்கணும் ஐயா, தேவன் என்னை பார்க்கணும். தேவனுடைய சமத்தில் எழுந்திருப்போமா? ஹாலலூயா, 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 ஹாலலூயா.